நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நண்பர்களே. மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம கொடுத்துட்டு வர்றோம். அதாவது மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சில நிகழ்ச்சி, அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரணும் அப்படின்ட்டு. இன்னொன்று, மாணவர்களையே ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக அவங்களே வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து காகங்களை பற்றி 2 மாணவர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க, அருமையாக இருந்தது. அடுத்து சிட்டுக்குருவியை பற்றி சொல்ல வந்திருந்தாங்க. இப்போ 2 பேர் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறாங்க, பிஎஸ்சி ஜுவாலஜி ஃபைனல் இயர், தேவி மற்றும் முகசின். இவங்க அலங்கார மீன் வளர்ப்பு, அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டில் அலங்கார மீன் தொட்டி வந்து எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் இருக்குது. அதில் சில பேர் வாஸ்து மீன்றாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அலங்கார மீன், அதாவது ஆர்னமெண்டல் ஃபிஷ், வீட்டில் வளர்க்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்குது. உண்மைதான் இல்லைங்களா? பெட் அனிமல்ஸை வளர்க்கும்போது கூட, இப்போ டாக்லாம் வளர்த்துறோம், கேட் வளர்த்துறோம், இந்த மாதிரி பெட் அனிமல்ஸில் வளர்க்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது அப்படின்றாங்க. குழந்தைகளை வந்து அதனோட விளையாட சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படுது, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மீன் தொட்டியை வச்சு அதில் மீன்களை வளர்க்கும் போது அதை பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு அருமையான ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாஸ்து மீன் வேறு இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிகிட்ருக்குறாங்க. அந்த ஒரு இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? இதை பார்த்தாலும் வாஸ்து வீட்டையும் வாஸ்துப்படி நம்ம அமைக்கிறோம், வாஸ்து மீன் கூட இருக்குதா? இதெல்லாம் பற்றி தெளிவாக பேசுகிறதுக்காக தேவியும் முகசினும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் தேவி அண்ட் முகசின்.
வணக்கம்.
வணக்கம்.
சரி, இப்போ முதல் கேள்வி முகசின் கிட்ட கேட்குறேன். மீன்கள் என்ன, முதல்ல தோன்றிய உயிரினம் வந்து மீன்கள் அப்படின்னு தான் இருக்குது இல்லைங்களா? மீன்கள் பற்றி ஒரு ஜென்ரல் அவுட்லைன் ஒன்று கொடுங்களேன் முகசின்.
முதல்ல தோன்றின உயிரினம் வந்து மீன்கள். அந்த மீன்கள்ல இருந்து தான் வந்து படிப்படியாக தவளை, அதுக்கப்புறம் பாம்பு, அதுக்கப்புறம் பறவைகள், விலங்குகள்னு அதுவே பிரிஞ்சுது. அந்த மாதிரி தான் அறிவியல் படி முதல்ல தோன்றின உயிரினம் மீன்கள் தான். இப்போ மீன்கள் அப்படிங்கிறது வந்து முதுகெலும்புள்ள ஒரு உயிரினம். மீன்கள் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல் வெப்பநிலையை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம், கோல்டு பிளட்டட் அனிமல். மீன்களோட வாழ்விடம் அப்படின்னு வந்து பார்த்தா அது வந்து ஆறு, கடல், ஆறு, ஏரி, குளம், அந்த மாதிரி இடம் தான் வந்து மீன்களோட வாழ்விடமாக இருக்குது. மீன்கள் வந்து செவிப்பறை மூலம் வந்து சுவாசிக்குது. தண்ணியில் இருக்கிற அந்த டிசால்வுட் ஆக்சிஜனை வந்து அது செவிப்பறை மூலமாக அந்த வாய்வழியில் எடுத்து செவிப்பறையில் வந்து சுவாசிக்குது, கில்ஸில் வந்து சுவாசிக்குது. அடுத்தது வந்து மீன்களுக்கு வந்து தண்ணியில் வந்து நீந்துவதற்கு வந்து அதோட துடுப்புகள் வந்து பயன்படுது. துடுப்புகள் மூலமாக தான் தண்ணியில் முன்னாடி பின்னாடி மேலே கீழே எல்லாம் போயிட்டு வரக்கு துடுப்புகள் தான் வந்து பெரிதும் பயன்படுது. தண்ணியில் அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் வந்து மீன்களுக்கு தெரியறதுக்கு வந்து லேட்ரல் லைன் அப்படின்னு ஒரு இது வந்து பயன்படுது.
மீன் அப்படின்னாலே பொதுவாக முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற ஒரு உயிரினம். ஆனால் அதில் கூட மேமல் இருக்குது இல்லையா, பாலூட்டிகள் இருக்குது.
பாலூட்டிகள்னு சொல்கிறது நம்ம திமிங்கலத்தை தான் மோஸ்ட்டாக பாலூட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் பார்த்தீங்கன்னா, பாலூட்டிகள் எல்லாமே மெமரி கிளாண்ட் வழியாக அதோட குட்டிகளுக்கு ஃபீட் பண்ணும். திமிங்கலமும் அதே மாதிரி மெமரி கிளாண்ட் வழியாக அதோட குட்டிகளுக்கு ஃபீட் பண்ணுது. அதனால் திமிங்கலத்தை பாலூட்டி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டால்ஃபின்ஸு, டால்ஃபின்ஸ் வந்து வார்ம் பிளட்டட் அனிமல். அதுக்கு ப்ளோ ஹோல்னு ஒன்று இருக்கும், ஹெட்டுக்கிட்ட ஒரு ஹோல் இருக்கும், அது வழியாக தான் அது சுவாசிக்கும். அது வழியாக தான் அதோட சவுண்டெல்லாம் கேட்கும், மற்ற பக்கம் போகிறதுக்கானா அந்த வழியாக சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் அதோட பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் அது மேமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
சரி, இந்த மீன்களை வந்து கடல் மீன்கள், குளத்து மீன்கள், டேம் ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டுக்காக பயன்படுத்துகிறோம். இதை தவிர வேற எதுக்காவது நம்ம வந்து மீன்களை பயன்படுத்துறது உண்டா, அதோட பயன்பாடு?
மீன்களை வந்து சாப்பாட்டுக்கு மட்டுமல்லாமல் அலங்காரத்துக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சிகளுக்காகவும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அலங்காரத்திற்கு வந்து பயன்படுத்துகிற மீன்கள் வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு அலங்காரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் கம்பூசியா அஃபினிஷ்னு சொல்லி ஒரு வகையான மீன் இருக்குது, அது வந்து கொசு லார்வாக்களை வந்து உண்ணக்கூடிய ஒரு வகையான மீன். ஒரு நாளைக்கு வந்து 300 லார்வா வரையும் ஒரு மீன் வந்து சாப்பிடும். அதையும் வந்து பெரும்பாலும் வீட்டில் வச்சு வளர்த்துறாங்க, கொசுவை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக. ஆராய்ச்சின்னு வந்து பார்க்கும்போது, இப்போ நாங்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 15 மீன் தொட்டிகள் அமைச்சு மீன்களை பற்றி படிச்சுட்ருக்கோம். அதோட ப்ரீடிங் பயாலஜி அதை பற்றியெல்லாம் வந்து படிச்சுட்ருக்கோம். இது மாதிரி நிறைய ஆராய்ச்சிகளுக்கும் வந்து மீன்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
பெரும்பாலான வியாதிகள் வந்து கொசு மூலமாக பரவுது, அதுவும் இந்த டெங்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு மூலமாக தான் பரவுது இல்லையா? அப்போ அதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே மீன் தொட்டி வளர்த்து கம்பூசியா மீன் இல்லையா, அதை வளர்த்தா ஒரு சிறந்த தீர்வு காண முடியும் அப்படின்ட்டு முகசின் சொல்லியிருக்கிறீங்க. சரி தேவி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, உலகத்தில் வந்து எத்தனை மீன் எண்ணிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? இந்தியாவில் எத்தனை வகை மீன்கள் இருக்குது? ஏன்னா நீரோட்டத்தில் வந்து அது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்து மகாசமுத்திரம் இருக்குது, வங்காள விரிகுடா, ஆர்க்டிக் ஓஷன் அதெல்லாம் இருக்குதுல்ல, பசிபிக் ஓஷன், அந்த கரண்ட்டில் வந்து இடங்கள் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
உலகத்தில் மொத்தமாக 30,000-க்கு அதிகமான மீனினங்கள் இருக்குது. அதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2,000-க்கு அதிகமான மீனினங்கள் இருக்குது. அதில் இந்தியாவில் மட்டுமே இருக்கிற ஃபிஷ்ன்னு பார்த்திங்கன்னா 223 மீனினங்கள் வந்து இந்தியாவில் மட்டுமே இருக்குது. கடலில் பஃபர் ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஃபிஷ் இருக்கும், அது வந்து பாய்சனஸ் ஃபிஷ்ஷு. அது எதிரிகளுக்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறக்காக அதோடய உடம்ப வந்து நல்லா பலூன் மாதிரி விரிச்சிடும், அதில் முள்ளு முள்ளாக இருக்கும், அது பட்டா பாய்சனஸ். அது வந்து எதிரிகிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறக்காக அந்த ஃபிஷ்.
அந்த பஃபர் ஃபிஷ் மூலம் ஒரு ஜுவாலஜிஸ்ட் ஒருத்தர் ஸ்டீவ் இர்வின்னு, அவர் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து தாக்குனால தான் இறந்தார் சமீபத்தில் 2006.
அவர் தான் குரோக்கடைல் பற்றியும் ஆராய்ச்சி பண்ணது இல்லைங்களா? சரி, இப்போ ஷார்க் வந்து ரொம்ப அபாயகரமான மீன் அப்படின்றாங்க. திமிங்கலம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பல் போனால் அதோட துடுப்பை வச்சே அது தள்ளி விட்டுரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு போகாமல் நம்மளோட சப்ஜெக்டுக்கு வரலாம். அலங்கார மீன்கள், ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷு, அந்த மீன் இனம் வந்து தனியாக உருவாக்கப்பட்டதா? அது எப்படி அந்த மீன் இனம் உருவாச்சு? கடல் மீன்கள்லேருந்து அலங்கார மீன்கள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஏஞ்சல் ஃபிஷ் கேள்விப்படுறோம், பிளாக் மாலி, கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் சக்கர்ஸு, ஃபைட்டர் அதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த மாதிரி மீன் இனங்கள்லாம்? நம்ம இந்தியாவுக்கே உரித்தான மீன்களா? அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
அலங்கார மீன்கள்ங்கிறத வந்து ஒவ்வொருத்தங்களுடைய மனநிலையை பொறுத்து அது வந்து மாறுபடும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அலங்கார மீனாக தெரியறது, இன்னொருத்தங்களுக்கு வந்து அது தெரியாமல் கூடி போகலாம். பொதுவாக வந்து அலங்கார மீன்கள்ங்கிறது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃபிஷ்ஷை தான் வந்து எல்லாம் அலங்கார மீன்கள்னு சொல்லுவாங்க. இது முதல் முதல்ல எங்கே உருவாச்சுன்னா சைனாவில் தான் வந்துட்டு முதல் முதல்ல இந்த அலங்கார மீன்கள் வந்து உருவாச்சு. முதல் அலங்கார மீன் வந்து பார்த்தா கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்ஷை தான் வந்து அவங்க முதல் முதல்ல வந்துட்டு அலங்கார மீன் சொல்லி அவங்க வீடுகளை வச்சு அறிமுகப்படுத்தினது. இது எதற்காக இந்த அலங்கார மீன்கள் வளர்த்துறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஆசைக்காக, முதல்ல வந்து ஆசைக்காக தான் வந்துட்டு அலங்கார மீன்களை வந்து வளர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது. இந்த அலங்கார மீன்களை வச்சு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதன் மூலம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு அறிவிய ஆர்வத்தை வந்து ஏற்படுத்த முடியும். மாஸ்குடு ஜூலின்னு ஒரு சிக்லீடு வெரைட்டி ஃபிஷ் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சு வளர்த்திட்ருக்கோம். அது நாங்கள் காலேஜில் வச்சு வளர்த்திட்ருக்கோம். அதில் வந்துட்டு அது தன்னோட முட்டைகளை இடுறதுக்காக வாயில் மணலையெல்லாம் வாயிலையே எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் துப்பி விட்டு ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த இடங்களில் தான் வந்து அதோட முட்டையிடும். அப்போ இந்த மாதிரி மீன்களை வந்து வீட்டில் வச்சு நம்ம வந்து வளர்த்துறதன் மூலம் குழந்தைகளுக்கும் ஒரு அறிவியல் ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த அலங்கார மீன்கள் மன அழுத்தத்தையும் வந்து கட்டுப்படுத்தும். முதியவர்கள், முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அலங்கார மீன்கள் வைக்கிறதன் மூலம் அவங்க மன அமைதிக்கு வந்து இது ஒரு வழிவகையாக இருக்கும். நம்மளே ஒரு 15 நிமிடம் வந்துட்டு தினமும் ஒரு அலங்கார மீன் கிட்ட அப்படி உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தாவே நம்ம மன அழுத்தம் வந்து கம்மியாகும். இது வந்து ஆயுளையும் கூடும். இதன் மூலம்
நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காக வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ் வளர்த்துறோம் அப்படின்ட்டு. சரி, இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வாஸ்து மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளை பிடிக்காதவங்க பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு வரும்போது அது ரொம்ப துள்ளும், சத்தம் போடும், குதிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி வாஸ்து மீன் இருக்குதா?
வாஸ்து மீன் வந்து இயற்கையாகவே அதுக்கு ஜம்பிங் நேச்சர் இருக்கிறங்காட்டி அது அதோட உணவுக்காக குதித்து மேலே பறக்கிற பூச்சியை பிடிக்கிறக்க வேண்டி அது குதிக்கிற நேச்சர் இருக்குது. அதனால் அது குதிக்குது. அதனால தான் மோஸ்ட்டாக கவர் பண்ணி, ஹூட் போட்டு கவர் பண்ணி ஃபிஷ் டேங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜம்பிங் நேச்சர் இருக்கிறங்காட்டி. அது போக அது வந்து மோஸ்ட்லி நீரோட மேல் பரப்புலையே தான் இருக்கும். அப்புறம் அதோட பிஹெச் நியூட்ரல்லாம் மாறுறங்காட்டி, தண்ணியோட தன்மை மாறுறங்காட்டி அது இறந்து போகுது. அதோட ஜம்பிங் நேச்சர் இருக்கிறங்காட்டி நம்ம ஹூடு போடாதங்காட்டி அது ஜம்ப் பண்ணி இறந்துடுது. இதுதான் அது உண்மையான ரீசன்.
அப்போ வாஸ்து மீன் வந்து பிடிக்காமல் அவங்களோட என்ன அலைகள் ஒத்து போகாமல் துள்ளுறது இல்லை இல்லை, அதோட நேச்சர் வந்து ஜம்ப் பண்ணுறது. இதை தான் மக்களை வந்து திசை திருப்பி விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. அதாவது வாஸ்து மீன் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை, அதோட நேச்சரே ஜம்ப் பண்ணுறது. மற்றபடி பிடிக்காதவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் ஒன்றும் ஜம்ப் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு தேவி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்தது வந்து மீன் தொட்டி இருக்குது இல்லையா? மீன் தொட்டியே பார்த்தீங்களா, அது நிறைய டிசைன் டிசைனாக இருக்குது. பெரிய 5 அடி 6 அடி நீள உள்ள தொட்டியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக வளர்க்கணுங்கும் போது சின்ன மீன் தொட்டி கூட வச்சுருக்கிறாங்க. இப்போ சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2 அடி இல்லையா, 2 அடிக்கு 1 அடி இருக்குது. அந்த மீன் தொட்டி எங்கே அமைக்கிறது? அதுக்கு சூரிய வெளிச்சம் படணுமா, காற்று அவசியமா, எப்படி அமைக்கிறது? அந்த மீன் தொட்டி அமைக்கும் விதம் பற்றி சொல்லுங்களேன் முகசின்.
மீன் தொட்டி அமைக்கும் முறைன்னு வந்து பார்த்தா, நம்ம வந்து மீன் தொட்டி எப்போவுமே வந்து ஒரு ஜன்னலோரமாக கொஞ்சம் வெளிச்சம் வர்ற மாதிரி இடங்கள்லேயே வந்து மீன் தொட்டியை வந்து வைக்கணும். மீன் தொட்டி எப்படி இருக்கணும்னா, நம்ம பெரும்பாலும் இந்த பவுல்லையெல்லாம் வச்சு இப்போ வளர்த்துறது வந்து ரொம்ப ஃபேஷனாக இருக்குது. அந்த பவுலில் வச்சு வளர்த்துறத வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா மீன்கள் வந்துட்டு நகர்றதுக்கு வந்து ஒரு செவ்வகமாக இருந்தால் தான் முன்னாடியும் பின்னாடியும் மீன்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும். பவுலில் வச்சு வளர்த்தும் போது என்னாகும்னா, அந்த உள்ளே நீந்தறதுக்கு ஸ்பேஸ் கம்மியாயிரும். அதனால் மீன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாரியே சுற்றிட்டு இருக்க வேண்டியது வரும். அதனால் அதோட லைஃப் ஸ்பேனும் வந்துட்டு பாதிப்படையும். அதனால் நம்ம பவுலை வந்து தவிர்த்தரணும் முடிஞ்சளவுக்கு. அதுக்கடுத்தது, பெரும்பாலும் மீன் வளர்க்க வந்து செவ்வக வடிவிலான தொட்டி தான் வந்துட்டு மீன் வளர்க்க ஏற்றுறது. 2 அடிக்கு 1 அடி இருக்கிற மீன் தொட்டி தான் வந்து குறைந்தபட்ச அளவு. இதில் அவசியமாக என்னெல்லாம் பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபில்டர், கீழே வந்துட்டு அண்டர் கிராவல் ஃபில்டர் இருக்குது. இப்போ வந்து நிறையா பவர் ஹெட் ஃபில்டர் அந்த மாதிரியெல்லாம் வந்தனால கீழே மணல் போட்டு நம்ம தொட்டியை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அண்டர் கிராவல் ஃபில்டர் வச்சு செட் பண்ணும்போது கீழே ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பெபிள்ஸ் போட்டுறோம் மேம். அந்த ஃபில்டர் வந்துட்டு ஃபில்ட்ரு கூட வந்து ஏரேட்டர், அந்த ஏரேட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து ஆக்சிஜன் சப்ளையும் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மீன்களோட கழிவுகளையும் வந்து கீழே வந்து தக்க வச்சுக்கொள்ளும். இந்த பெபிள்ஸ் போடுற மூலம் என்ன பயன்னா, அந்த பெபிள்ஸில் வந்துட்டு நிஃப் பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா வந்து உருவாகும். அந்த பாக்டீரியாஸ் வந்து மீன்களோட கழிவுகளில் இருக்கிற அம்மோனியாவை வந்து நைட்ரேட்டாகவும் நைட்ரைட்டாகவும் மாற்றிடும். இதன் மூலம் வந்துட்டு மீன்களுக்கு வந்துட்டு ஒரு சுகாதாரமான சூழல் இருக்கும். அதே மாதிரி மீன் தொட்டிக்குள்ளார கண்டிப்பாக அந்த நீர்வாழ் தாவரங்கள் வைக்கணும். நீர்வாழ் தாவரங்கள் எடுத்துக்காட்டு வந்து ஹைட்ரில்லா, வேலிஸ்னேரி அந்த மாதிரி நீர்வாழ் தாவரங்கள் வைக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஒரு வாரம் வீட்டிலேருந்து எங்கேயோ வெளியில் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த மீன்களுக்கு வந்து உணவும் இந்த பிளான்ட்ஸ்லேருந்து கிடச்சிரும். அதுக்காக வந்து நீர்வாழ் தாவரங்கள் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். அதே மாதிரி முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்கள்னு பார்க்கும்போது, மேலே கண்டிப்பாக நம்ம மூடி இருக்கணும். சில மீன்கள் வந்துட்டு சிக்லிட்ஸ் வெரைட்டி மீன்கள் வந்துட்டு பொதுவாகவே வந்து ஜம்ப் பண்ணக்கூடிய நேச்சர் கொண்டது. அதனால் வந்து நம்ம மேலே எப்பவுமே மூடி வச்சுருக்கிறது நல்லது. நம்ம நீர்வாழ் தாவரங்கள் வச்சு ஃபீடு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் போடலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் வந்து ஓவர் ஃபீட் பண்ணுறதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். ஒரு மீனுக்கு இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபீடு கிடைக்கிது, அந்த சின்ன உருண்டையாக ரெட் கலர் சின்ன சின்ன பெல்லட்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு மீனுக்கு வந்துட்டு 2-3 பெல்லட்ஸ் தான் ஏற்றுறது. அதுவும் ஒரு நாளைக்கு பெரிய சைஸு மீனுனா 1-5 பெல்லட்ஸ் போடலாம். அது மாதிரி இது வந்துட்டு 1 நாளைக்கு 2 தடவை தான் போடணும். காலையில் 1 தடவை போட்டால் ஈவினிங் 1 தடவை, அதோட முடிச்சுக்கணும். நம்ம ஓவர் ஃபீட் பண்ணுறனாலையும் மீன்களுக்கு அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்.
மீன் தொட்டி பராமரிப்பு பற்றி மோசின் சொன்னார். எல்லாரும் மீன் தொட்டியை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி எல்லாம் மாற்றிடுறாங்க ஃபுல்லாக டேங்கோட. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ அப்படி பண்ணுறங்காட்டி ஒரு வாரத்தில் அது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த மீன் செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம தண்ணி மாற்றுறங்காட்டி அது ஃபுல்லாக அதோட நேச்சரே மாறுறங்காட்டி, அதோட சூழ்நிலை மாறுறங்காட்டி ஃபிஷ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. டேங்க் சைஸுக்கு தகுந்த மாதிரி 2 அடிக்கு 1 அடி டேங்காக இருந்தால் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் மாற்றினா போதும். இதே இது பெரிய டேங்காக இருந்தால் 4-5 மந்த்ஸ் அந்த மாதிரி மாற்றணும். இப்போ வாட்டர் வந்து 20% வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டு திருப்பி ரீஃபில் பண்ணிக்கலாம். அதனால் அதுக்கு கரெக்டான ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு கரெக்டாக.
சரிம்மா, அருமையாக சொன்னீங்க. மீன் தொட்டி அமைக்கிற முறை, தண்ணி எவ்வளோ நாளைக்கு ஒரு இடம் க்ளீன் பண்ணணும், ஏன்னா க்ளீனாக வைக்கிறேன் அப்படின்ட்டு வாரம் வாரம் க்ளீன் பண்ணால் அதோட இயற்கை சூழல் மாறிடும் அப்படின்னு சொன்னீங்க. சரி, கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், சீக்கிரமே செத்து போயிடுது. 4 நாள் 5 நாள் வீட்டில் அழகாக ஓடி ஓடி வருது, அப்புறம் செத்து போயிடுது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்?
நம்ம கடையில் வந்து மீனை தேர்ந்தெடுக்கிறதுலேயே வந்து நம்ம தப்பு பண்ணிடுவோம். முதல்ல மீன் தேர்ந்தெடுக்கும் போது அது வந்துட்டு நோய் தாக்கியிருக்கா, அந்த மீனை ஆரோக்கியமாக இருக்கான்னு வந்து நம்ம பார்த்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏன் அது வந்து ஒரு வாரத்துலலாம் செத்து போகுதுன்னா, தண்ணியை வந்துட்டு அடிக்கடி மாற்றிட்டு இருக்கிறது அதுக்கு ஒரு காரணம். அதுக்கு இயற்கை சூழல் கிடைக்காமையும் போயிருக்கலாம். அந்த காரணத்தினால தான் அது வந்துட்டு கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து அந்த ஒரு வாரத்திலேயே வந்து அது இறந்துடுது. பொதுவாக மீன்களோட ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள், ஆர்னமெண்டல் ஃபிஷ் 4 ஆண்டுகள் வரையும் இருக்கும். அதுக்கு தகுந்த இயற்கை சூழல் இருந்ததுன்னா அது 4 ஆண்டுகள் வரையும் வாழக்கூடியது.
ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல், 4 ஆண்டுகள் உயிர் வாழும் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு மீன் செத்து போச்சுன்னா அடுத்த மீனும் செத்து போயிருமா? நோய் தாக்கிய மீனை வந்து நம்ம எப்படி இனம் கண்டுபிடிக்கிறது?
இப்போ நோய் தாக்கிய மீன் பார்த்தீங்கன்னா அது ஒரே இடத்துல இருக்கும், அது ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி அதோட பிஹேவியர்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன நோய் வந்திருக்கு அப்படின்ட்டு. எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நோய் தாக்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு அந்த மீனை வந்து தனியாக எடுத்து மற்ற ஃபிஷ்ஷோட விடாமல் தனியாக ஒரு டேங்க்லேயே இல்லாட்டி தனியாக ஏதோ ஒன்றில் பிரித்து வச்சிடணும். அந்த அதை தனியாக பிரிச்சிடணும். அது எப்போவுமே இப்போ நோய் தாக்கின மீன் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் அதோட மூமெண்ட் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ஸ்டே ஆகிருக்கும். ஃபங்கல் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட காட்டன் த்ரெட் மாதிரி அதோட மேலெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்ன்னு இருக்குது. ஃபிஷ்ஷோட பாடி ஃபுல்லாக சின்ன சின்ன ஒயிட் ஸ்பாட்டாக இருக்கும். அப்புறம் கில்ரா டிசீஸ், இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்குது. அதோட டெய்லாம் உடஞ்சிட்டு வர்றது, அதோட ஃபின்ஸ் எல்லாம் உடஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் டிசீஸ்க்கான சிம்டம்ஸ். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிடணும். செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, காமன் சால்ட் ட்ரீட்மெண்ட்டே நம்ம இப்போ வீட்லேயே பண்ணுற மாதிரி காமன் சால்ட்டு, நம்மளை வீட்டில் இருக்க சால்ட்லேயே டைல்யூட் பண்ணி அதுக்குள்ளே டிப் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட். ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டிப் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை டிப் பண்ணுறது, ஒரு டெய்லி 2-3. அப்படி இல்லாட்டி KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட பாத் ட்ரீட்மெண்ட், டிப் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த ஃபிஷ் டிசீஸை க்யூர் பண்ணலாம். இது டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறங்காட்டி, இப்போது நம்ம சன்லைட் போகிற மாதிரி ஃபிஷ் டேங்க் வைக்கிறங்காட்டி ஃபோட்டோபோபிக் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வருது ஃபிஷ்ஷுக்கு. அது வந்து அலர்ஜிட்டிக் டு சன்லைட் அப்படின்னு ஃபிஷ்ஷுக்கு வர ஒரு டிசீஸ். ஃபிஷ்ஷுக்கெல்லாம் 1 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அளவு இடம் வசதி தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடம் விட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வளர்த்துனாதான் அது நல்லா க்ரோத் ஆகும். இப்போ நிறையா ஃபிஷ் ஒரே டேங்க்கில் விட்டுட்டு ஃபிஷ்ஷு வளரவே மாட்டேங்குது, எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா அதுக்கு இட வசதி பத்துறதில்ல, அதனால் அதுக்கு மேலே ஃப்ரீயாக போகவும் முடியறதில்ல, அதனால் அது க்ரோத் கம்மியாக இருக்குது.
அதாவது 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு ஃபிஷ்ஷுக்கு 20 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ் இடம் வேணும்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி, இது ஒரு அருமையான குறிப்பு. அந்த மீனை வந்து நம்ம எப்படி வாங்குறது? இப்போ கடைக்கு போகிறோம், சின்ன குழந்தைகள் அந்த கலரை பார்த்து கேட்குது. அப்புறம் சில மீன்களை வந்து சேர்த்து போடக்கூடாது, சண்டை போடும் அப்படிங்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுத்து எப்படி வாங்குறது?
மீன்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒன்றோட ஒன்று ஒத்து போகிற மாதிரி மீன்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ வந்து கோல்டு ஃபிஷ் போடுறோம்னா கோல்டு ஃபிஷ்ஷு கூட வந்து ஒத்து போகிற மீன் பார்த்தா ஏஞ்சல் வந்து போடலாம். ஏஞ்சல் ஃபிஷ் போட்டால் அது ரெண்டும் வந்து ஒத்து போயிடும். அதே மாதிரி கப்பி மாலி அது வந்துட்டு ஒரே இதெல்லாம் வந்தாலும் அது ரெண்டையும் ஒட்டுக்காக போடக்கூடாது, ஏன்னா மாலி வந்து கப்பியை வந்து கடிக்கும். அதனால் வந்து கப்பி மாலி அந்த வகையான மீன்கள் கூட வந்து டெட்ரா பார்ப் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து போடலாம். ஃபைட்ரு கூட வந்து வேறு எந்த ஃபிஷ்ஷை விட்டாலும் அது வந்து தாக்கும், ஏன்னா அதோட இயற்கையான அதோட தன்மையே வந்துட்டு சண்டையிடக்கூடிய தன்மை தான். அந்த தன்மை அதுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா தாய்லாண்டில் இருக்கிற குட்டைகளில் தான் வந்து இந்த மீன் வந்து பெரும்பாலும் பார்க்கலாம். சின்ன குட்டையில் வந்துட்டு அது இருக்கிறனால அந்த தண்ணிக்குள்ளார ஒரே ஒரு மீன் இருக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். அப்போ வேறு ஏதாவது மீன் அந்த இதில் இருந்ததுன்னா அதை வந்து அது தாக்கி கொன்றும், ஒன்றை வந்து இன்னொன்று கொன்றும். அப்படி தான் வந்துட்டு இதுக்கு அந்த சண்டையிடுற தன்மை வந்துட்டு அந்த மீனுக்கு வந்தது.
இப்போ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மீன் இனங்கள் இல்லையா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த வெரைட்டி எல்லாமே முட்டை போடுமா அதை சொல்லுங்கள். அப்புறம் அந்த சக்கர் மீன் அப்படிங்கிறாங்க, தொட்டியை வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் உண்மையா?
எல்லா மீனுமே முட்டை போடுமானா அதில் வந்துட்டு மீன்களில் வந்து 3 வகையான இது இருக்குது. முட்டையிடுவனவும் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக குட்டி போட இடமும் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு முட்டைகளை வந்து உடம்புக்குள்ளாரியே வச்சு அது வந்து பொறிஞ்சு குட்டியாக வெளியில் வந்துடும். ஓவிபேரஸ், விவிபேரஸ், ஓவோ விவிபேரஸ்ன்னு சொல்லுவோம். இதை முட்டையிடும் வகை மீன் இனங்கள்னு பார்த்தா பொதுவான மீன் வகையில் வந்துட்டு கோல்டு, ஏஞ்சல் அதெல்லாம் வந்துட்டு முட்டையிடும் மீன் வகை. இதில் வந்து ஏஞ்சலில் வந்துட்டு நம்ம வந்து பெற்றோர் பராமரிப்பு முறையை வந்து பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு முட்டையிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா வந்து அதோட முட்டைகளை வந்து அதுவே வந்து சாப்பிட்ரும், அந்த மீனை வந்து சாப்பிட்ரும். ஏதாவது ஒரு இடையூறு வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா சாப்பிட்ரும். அதே மாதிரி அந்த முட்டை வந்து பொறிஞ்சு குட்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் 5 நாள் வரையும் ஏஞ்சலோட குட்டிகள் வந்து நீந்தாது. அது வந்து முழுக்க முழுக்க பெற்றோர் பராமரிப்புலையே தான் இருக்கும். அதுக்கு தேவையான உணவு எல்லாமே அந்த பெற்றோர் தான் வந்து அதுக்கு கொடுக்கும். வீட்டில் வாங்குகிற மீன்கள் ஏன் முட்டை இடுறது இல்லை அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம கரெக்டாக ஆண் பெண் பார்த்து வாங்கணும். இப்போ வந்து கோல்டுலங்கும்போது நமக்கு வந்து வாங்கும்போது தெரியாது, அது வந்து நம்ம அது தகுந்த அந்த ப்ரீடர்கிட்ட வந்து வாங்கினா தான் நமக்கு வந்துட்டு ஆண் பெண் வந்து கிடைக்கும் கரெக்டாக. அதே மாதிரி இந்த கோல்டு ஃபிஷ்ஷில் வந்துட்டு எப்படி ஆண் பெண் கண்டுபிடிக்கிறதுனா அது முதுமை அடைகிற அந்த பருவத்தில் வந்து ஆண் மீன்களுக்கு வந்துட்டு ப்ரீடிங் டியூபர்கிள்ஸ்னு அந்த செவிப்பறைக்கிட்ட வந்துட்டு ஒயிட் கலரில் ஸ்பாட் மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி வரும், ப்ரீடிங் டியூபர்கிள்ஸ்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் வந்துட்டு அதில் ஆண் பெண் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஏஞ்சலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது பேர் ஆகும், அது ப்ரீடிங்க்கு முன்னாடி வந்துட்டு ஆண் பெண் ரெண்டு ஒரு பேர் ஆகும். பேர் ஆகி ஒரு இடத்த வந்து டெரிட்டரியை வந்து அதுக்குன்ட்டு மார்க் பண்ணிடும். அந்த இடத்துல வேறு ஏதாவது மீன்கள் வந்தாலும் அதை வந்து ரெண்டும் சேர்ந்து துரத்தி விடும். அதை வச்சு நம்ம அதை வந்து பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வச்சு தனியாக எடுத்து போட்டு ப்ரீட் பண்ணிக்கலாம். சக்கர் ஃபிஷ் வந்துட்டு இந்த டேங்கில் ஒட்டி இருக்கிற வந்து அழுக்கு அது வந்து சாப்பிடக்கூடியது. அது வந்துட்டு நுண்ணுயிரி உண்ணி அந்த மீன் இனத்தில் வர்றது, அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த மாதிரி இதை வந்து சாப்பிடும்.
இங்கே நம்ம பார்க்கக்கூடிய மீன் இனங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
பொதுவான மீன் இனங்கள் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே எல்லாருமே விரும்பி வளர்த்துறது அந்த கப்பி, மோலி, கோல்டு ஃபிஷ், ஏஞ்சல் ஃபிஷ் இந்த மாதிரி மீன்கள். இது எல்லாருமே விரும்பி வளர்த்துற ஒரு மீன். இதோட ஆயுள் காலம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் எல்லாம் அதிக நாள் வாழக்கூடிய மீன் இனம். 15 to 20 வருஷம் வரைக்கும் வாழும். நம்ம கரெக்டாக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அது வரைக்கும் வாழும். இந்த கப்பி மோலி எல்லாம் குறைந்த ஆயுட் காலம் தான், ஒரு 4 to 5 வருஷம் வரைக்கும் வாழறது. கப்பி மோலி, ஸ்வாட்டெயில் ஃபிஷ் இதெல்லாமே. கோல்டு ஃபிஷ் வந்து நீண்ட காலம் வாழக்கூடியது, 20 வருஷம் வரைக்கும் வாழும். சில ஃபிஷ்லாம் 25 வருஷம் வரைக்கும் கோல்டு ஃபிஷ் வாழும்.
இப்போ வந்து கப்பி மோலி இந்த வகை மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக குட்டி போடக்கூடிய விவிபெரஸ் அனிமல். இதில் வந்து வந்து எப்படி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, ஆண் மீன்களுக்கு வந்து கீழே இருக்கிற அந்த ஃபின் கோனோபோடியம் இருக்கும், கீழே வந்துட்டு ஆனல் ஃபின் வந்துட்டு கோனோபோடியமாக இருக்கும், அது வந்து குச்சி மாதிரி சின்னதாக இருக்கும். அதுவே வந்து பெண் மீன்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனல் ஃபின் வந்து ஃபேன் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து அது மேல் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம்.
தொட்டி பராமரிக்கும் முறை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு மறந்துட்டேன். அது க்ளீன் பண்ணும்போது எப்படி சோப் வாட்டர் வச்சு கழுவலாமா, எப்படி கழுவணும் அதை பற்றி சொல்லுங்களேன்.
சோப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது யூஸ் பண்ணால் அதோட இதெல்லாம் அதுலேயே ஸ்டேயாக இருக்கல மறுபடி, அதனால் ஃபிஷ் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டில் ஃபிஷ்ஷு அக்வாரியம்லேயே கிடைக்கும், அது யூஸ் பண்ணி தான் டேங்க் கழுவணும். கட்டில் ஃபிஷ்ஷுங்கிறது வந்து ஃபிஷ்ஷோட போன், கட்டில் ஃபிஷ் அப்படிங்கிற ஃபிஷ் வெரைட்டியோட போன்லேருந்து அது உருவாகுது. அதை யூஸ் பண்ணி தான் அந்த அழுக்கெல்லாம் தேய்ச்சி நம்ம ஃபிஷ் டேங்க் கழுவணும்.
இப்போ நம்ம மீன் வீட்டில் வளர்க்கும் போதே, மீனை வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பில்லட்ஸ், ராகி உருண்டை மாதிரி இருக்கும் கலர் கலராக, அதையும் வாங்கிட்டு வந்துடுறோம். இது தவிர வேற ஏதாவது மீனுக்கு சாப்பாடாக போடலாமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வச்சு அதுலேருந்து இது ஃபீட் எடுத்துக்குது அப்படின்ட்டு. இது தவிர மீன்கள் என்னெல்லாம் சாப்பிடும்?
இது தவிர தாவர மிதப்புயிரி, விலங்கின மிதப்புயிரி, அப்புறம் சின்ன சின்ன மீன்கள், மெல்லுடை இலைகள், நுண்ணுயிரிகள், இந்த மாதிரி லைஃப் ஃபீடெல்லாம் சாப்பிடும். இது போக நம்ம இதெல்லாம் கிடைக்காம இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபீட் அப்படின்னு அந்த பெல்லட்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம்.
மீன்களோட உணவு பழக்கம்னு வந்து பார்த்தா 4 வகையான உணவு பழக்கங்களை கொண்டிருக்கு. மாமிச உண்ணி, தாவர உண்ணி, அனைத்துண்ணி, நுண்ணுயிரி உண்ணி. இப்போ நம்ம பெரும்பாலும் இங்கே கிடைக்கக்கூடிய அந்த அலங்கார மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே வந்து அனைத்துண்ணியாக தான் இருக்குது, அதனால அதுக்கு வந்து அந்த பெல்லட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாமிச உண்ணினா ஃப்ளவரான் அப்படிங்கிற மீன் இனம் வந்துட்டு மாமிசத்தை வந்து உண்ணக்கூடியது. அதுக்கு வந்து ஃப்ளவரான் அந்த வாஸ்து மீன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாமிசத்தை உண்ணக்கூடியது. வாஸ்து மீன்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு கோல்டு ஃபிஷ் 1 to 2 கோல்டு ஃபிஷ் வரையும் ஃபீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாவரத்தை மட்டுமே உண்ணக்கூடிய மீன் வகைகளும் இருக்குது.
உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா இப்போது சில ஃபிஷ் எல்லாம் அதோட ப்ரீடிங் டைமில் சரியாக சாப்பிடாது. இப்போ நாங்கள் எங்களோட ஸ்டடியில் டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணுவோம் ஃபிஷ் டேங்க்கு. இப்போ மாஸ்க்டு ஜூலின்னு பார்த்தீங்கன்னா அதோட கரெக்டாக ப்ரீடிங் டைமில் சரியாக சாப்பிடாது, ஒரு 2 பெல்லட்ஸ் அவ்வளோதான் சாப்பிடும். நாங்கள் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் எங்களோட ஸ்டடியில் ஸ்டடி ரிலேட்டடாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க் அதோட பிஹேவியர், அதோட எப்படி பேரண்டல் கேர் இருக்குது அப்படின்னு.
இப்போ மீனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து ஃபீட் பண்ணோன்னு வைங்களேன், அந்த சமயத்தில் அது கிட்ட போனால் அது நம்ம கிட்ட வரும் இல்லையா, அதுக்கு அது எப்படி அது உணரக்கூடிய தன்மை மீன்களுக்கு இருக்கிறதா?
இப்போது நம்ம டெய்லியும் கண்டினியூஸாக இப்போ மார்னிங் ஒரு 7 o'clock இல்லாட்டி 8 o'clock எந்த டைம் போடுறோமோ அதே டைம் கண்டினியூஸாக ஒரு 1 week 2 week போட்டோம்னா திருப்பி நம்ம அதே டைமில் அங்கே போகிறப்ப அதை நம்ம ஃபீட் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கே ஒரு ப்ராக்டிஸ் ஆயிரும். அதனால் அந்த டைம்னா அதுக்கு ஃபீடு போட்டுருவாங்க அப்படிங்கிற ப்ராக்டிஸ் ஆயிரும்.
ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் பேசுனீங்க. அதாவது தேவியும் முகசினும் பார்த்தீங்கன்னா வண்ண மீன்கள் இங்கே இந்தியாவில் என்னென்ன இருக்குது, மீன் தொட்டி அமைக்கக்கூடிய முறை, பராமரிப்பு முறை, அப்புறம் வந்து மீன்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும், நோய் தாக்கிய மீன்களை எப்படி வந்து அதை செக்ரிகேட் பண்ணணும், அப்புறம் அதோடய உணவு பழக்க முறை, மீன் இனங்கள் பற்றிலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரி, ஃபைனலாக ஒரு சின்ன டிப்ஸு மீன் வளர்த்துறவங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறீங்க?
வீடுகளில் வந்து மீன் வளர்த்துறவங்க வந்து பவுலை வந்து தவிர்த்துருங்க. பவுலில் வச்சு மீன்களை வளர்த்துறத வந்து தவிர்க்கிறத வந்து நல்லது. அது வந்து நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸாக வந்து சொல்லிக்க விரும்புகிறேன்.
அப்புறம் மீன் வளர்த்துறவங்க தண்ணி சுத்தமாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாற்றாமல் ஒரு 2 to 3 months ஒருக்கா மாற்றணும். அப்புறம் வார வாரம் தண்ணி ஒரு 20% மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி தண்ணி நல்ல தண்ணி ஊற்றிடணும்.
நல்ல அருமையான டிப்ஸ் ரெண்டு பேரும் கொடுத்தீங்க. இது வரைக்கும் நம்மக்கிட்ட அலங்கார மீன்கள் பற்றி பேசினவங்க PSG கலை அறிவியல் கல்லூரியின் இறுதி ஆண்டு விலங்கியல் மாணவர்கள் தேவி மற்றும் முகசின். நன்றி நண்பர்களே.
நன்றி.
நன்றி.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டிங்களா? மாணவர்களை பங்கேற்க வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு புது உந்துதல் ஏற்பட்டு ஒரு சிறந்த அனுபவமாக அவங்களுக்கும் ஏற்படுது, நமக்கும் ஏற்படுது. நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னா 243-1055 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். நம்மோட நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எந்த நேரத்திலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை கேட்கிறதோடு மட்டும் அல்லாமல் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தயங்காமல் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. முதல்ல சொன்ன தொலைபேசி நம்பர், அதாவது 243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.